ஆண்டவரின் விண்ணேற்றம் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை இந்ஞாயிறன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழாவின் கருப்பொருள், இயேசு பிரமிக்கத்தக்க முறையில் விண்ணேற்றம் அடையும் நிகழ்வு அல்ல, மாறாக அவர் தன் சீடர்களுக்கு வழங்கிய இறுதி அன்பு கட்டளைகள். நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற கட்டளையை மத்தேயு நற்செய்தியும், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற கட்டளையை மார்க்கு நற்செய்தியும் குறிப்பிட்டுள்ளன.
அன்பு நெஞ்சங்களே, சீடராக்குதல், நற்செய்தியை பறைசாற்றுதல் என்ற சொற்களை கேட்டதும் இவற்றை ஆற்ற வேண்டியவர்கள் அருள் பணியாளர்களும் துறவியரும் என்ற தவறான எண்ணம் எழக்கூடும். இயேசுவிடமிருந்து இந்த இறுதி கட்டளைகளை பெற்றவர்களில் யாரும் அருள் பணியாளரோ துறவியோ இல்லை. அவர்கள் அனைவருமே குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்த சாதாரண தொழிலாளிகள். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நாம் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு, மக்களை சீடராக்குவதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரலாம். நற்செய்தியை பறைசாற்றுவதும் சீடர்களை உருவாக்குவதும் உலகெங்கும் நிகழ வேண்டிய ஒரு பணி என்றாலும், அதன் ஆரம்பம் அவரவர் வாழும் இடங்களில் துவங்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவின் கருப்பொருள் இதுவே.
எனதருமை அன்புள்ளங்களே, நற்செய்தியை பறைசாற்றுதல் என்ற பணியை பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற ஆவலில் அதனை ஒரு கண்காட்சியாக விளம்பரமாக மாற்றும்போது அதன் விளைவுகள் பாதகமாக அமையக்கூடும். 1960களில் ஜோ பெய்லி என்பவர் த காஸ்பெல் பிளிம்ப், அதாவது நற்செய்தி வானூர்தி என்ற கதையை ஓர் உவமையாக வெளியிட்டார்.
நற்செய்தியில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ குழுவினர் தங்கள் ஊரில் நற்செய்தி அனைவரையும் அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் பிளிம்ப் எனப்படும் வானூர்தி ஒன்றை வாடகைக்கு எடுத்தனர். பொதுவாக பெரும் நிறுவனங்கள் வான்வழி விளம்பரங்களை மேற்கொள்ள பிளிம்ப் எனப்படும் வானூர்தியை பயன்படுத்தினர். அதே முறையை பின்பற்றி இந்த விவிலிய ஆர்வலர்கள் விவிலிய வாசகங்கள் அடங்கிய சிறு சிறு நூல்களை சிகப்பு பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து பிளிம்ப் வழியே ஊரெங்கும் போட்டனர். வானிலிருந்து விழுந்த அந்த பைகள் ஏறத்தாழ குண்டுகள் போல் ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் விழுந்தன. மேலும் அதே வானூர்தி வழியே நற்செய்தி பாடல்கள் மிக சப்தமாக ஊரெங்கும் ஒலிக்கப்பட்டது. மக்கள் அதை கேட்டு தங்கள் காதுகளை மூடிக்கொண்டனர். அதே வேளையில் அந்த சப்தத்தால் பெரிதும் கலவரமடைந்த நாய்கள் ஊரெங்கும் ஊளையிட ஆரம்பித்தன. விவிலிய ஆர்வலர்கள் விரும்பியதற்கு முற்றிலும் எதிராக மக்கள் அந்த விவிலிய தாக்குதலை வெறுத்தனர்.
நேரடியான மனித தொடர்பு இன்றி கருவிகளைக் கொண்டு பறைசாற்றப்படும் நற்செய்தி மக்களை இறைவனிடமிருந்தும் நற்செய்தியிடமிருந்தும் தூரமாக்கும் என்பதை ஜோ பெய்லி அவர்கள் இந்த உவமை வழியே கூறியுள்ளார்.
நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள், நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, கருவிகளின் உதவி அன்றி நேரடியாகவே நாம் பகிர்ந்து கொள்ளும் நற்செய்தியும் வாய் வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாய் வார்த்தைகளை விட நம் வாழ்வு நற்செய்தியாக மாற வேண்டும் என்பதை அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் சொல்லித்தந்தார்.
ஒரு நாள் புனித பிரான்சிஸ் ஓர் இளம் துறவியை அழைத்து, வாருங்கள், நாம் ஊருக்குள் சென்று போதித்துவிட்டு வருவோம் என்று கூறி உடன் அழைத்துச் சென்றார். போதிப்பதற்கு தன்னை பிரான்சிஸ் அழைத்துச் செல்கின்றார் என்று உணர்ந்த அந்த இளையவர் மிகவும் மகிழ்ந்தார். ஊருக்குள் நுழைந்ததும் வயலில் அறுவடை செய்து கொண்டிருந்த பணியாளர்களுடன் இறங்கி வேலை செய்தார் பிரான்சிஸ். இதை கண்ட அந்த இளம் துறவியும் குனிந்து வேலைகள் செய்தார். ஊருக்குள் ஒரு கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த வயதான பெண்மணிக்கு தண்ணீர் இறைக்க உதவிய பிரான்சிஸ் தண்ணீர் நிரம்பிய பாத்திரங்களை அப்பெண்மணியின் வீடு வரை சுமந்து சென்றார். இவ்வாறு நாள் முழுவதும் அந்த ஊரில் இருந்த அனைவருடனும் சேர்ந்து பல பணிகள் செய்தார். ஒவ்வொரு முறையும் பிரான்சிஸ் ஓரிடத்தில் நிற்கும் போது அந்த இடத்தில் அவர் போதிக்கப் போகின்றார் என்று இளையவர் எண்ணினார். ஆனால் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் பிரான்சிஸ் பல உதவிகளை செய்தார். அந்த நாள் இறுதியில் பிரான்சிஸ் கோவிலுக்கு சென்றார். அவர் கட்டாயம் அந்நேரத்தில் போதிப்பார் என்று இளையவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரான்சிஸ் கோவிலில் அமைதியாக ஜபித்துவிட்டு கிளம்பினார். இருவரும் மீண்டும் ஊரை விட்டு வெளியே வந்து தங்கள் துறவகத்தை நோக்கி செல்லும் போது இளையவர் தன் உள்ளத்தில் நிறைந்திருந்த ஏமாற்றத்தை வெளியிட்டார். போதிப்பதற்காகத்தானே ஊருக்குள் சென்றோம், இப்போது போதிக்காமலேயே திரும்புகின்றோமே என்று தன் உள்ள குமுறலை கூறினார். நாம் தேவையான அளவு இன்று போதித்து விட்டோம். நமது செயல்கள் வார்த்தைகளை விட வலிமையானவை. தேவைப்படும் போது மட்டும் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இளையவருக்கு பிரான்சிஸ் கூறினார்.
அன்பு இதயங்களே, வாய் வார்த்தைகளால் மேடைகளில் பறைசாற்றப்படும் நற்செய்தியை காட்டிலும் வாழ்க்கையால் உணர்த்தப்படும் நற்செய்திகள் இன்னும் ஆழமான தாக்கங்களை உருவாக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இயேசுவும் அவர் வழங்கிய நற்செய்தியும் மையங்கள் என்பதை மறந்துவிட்டு நற்செய்தியை போதிப்பவரின் புகழ், அவரது பேச்சுத்திறன் இவற்றை மையங்கள் என்று நாம் நம்பிய போதெல்லாம் பிரச்சினைகள் எழுந்துள்ளன என்பதை கிறிஸ்துவ வரலாறு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, 20 நூற்றாண்டுகளை தாண்டி நற்செய்தி இன்றும் இந்த உலகத்தில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தங்கள் அறிவுத்திறன் கொண்டு வார்த்தை புலமை கொண்டு நற்செய்தியை போதித்தவர்கள் அல்ல, மாறாக வார்த்தைகளை அதிகம் கூறாமல் நற்செய்தியை வாழ்ந்து காட்டிய அசிசி நகர் புனித பிரான்சிஸ் போன்ற 1000 உன்னத பணியாளர்களை, நற்செய்தியை வாழ்வாக்கி இன்றும் நம்மிடையே அதை வாழ வைப்போரை எண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்வோம். விண்ணேற்றம் அடைவதற்கு முன் இயேசு, நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று தன் சீடருக்கும் நமக்கும் தந்த அன்பு கட்டளை நமது எடுத்துக்காட்டான வாழ்வின் வழியே நிறைவேறும் என்பதை நம்புவோம், செயல்படுத்துவோம்.
வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாக, வலிமையற்றோர் மிக வலிமை பெற்றிடவே, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலமிழந்தோர் நலம் பெற்று மகிழ்ந்திட, நலிவடைந்தோர் நிமிரவே நாளும். நற்செய்தி தீபங்கள் நெஞ்சினில் ஏற்றுங்கள், நல்லவர் இயேசுவை போற்றுங்கள். நம்பிக்கை வார்த்தைகள் எங்கெங்கும் சொல்லுங்கள், வல்லவர் நாமத்தில் கூடுங்கள். நம் வீழியும் வழியும் ஏசெங்கோம், நம் வாழ்வும் வளமும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.